இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு நிக்கிரகம் என்னப்பட்ட கோளை ஆண்டவர் முறிக்கிறது. சகரியா 11 அதிகாரம் 7-11 வரை வாசிப்போம். சகரியா 11 அதிகாரம் 7-11 வரை. போதும். நாம் கடந்த வாரம் பார்த்தோம், அனுக்கிரகம் எண்ணப்பட்ட கோளை எடுத்து ஆண்டவர் முறித்து போட்டார். இந்த அனுக்கிரகம் கோளை வச்சுக்கிட்டு மூன்று விதமான மேய்ப்பர்கள் ஊழியம் செஞ்சு தங்களுடைய பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய இருதயம் என்னையும் வெறுத்தது, என்னுடைய இருதயம் அவர்களையும் வெறுத்தது. அது என்னங்கிறது நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னால் சமாதானம், சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தினுடைய காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், கிருபை, இரக்கம், அன்புங்கிற தலைப்பிலேயே தான் பிரசங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு அனுக்கிரகம் என்கிற ஊழியத்தில். அதை ஆண்டவர் முறித்து போட்டார். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறாருனா, நிக்கிரகம் என்னப்பட்ட கோளை எடுத்து முறிக்கிறார். சகரியா 11:14.
நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட என் இரண்டாம் கோளையும் முறித்தேன்.
போதும், இப்போ இரண்டாவது கோள் எடுத்து முறிக்கிறாரு. அப்படின்னா இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இருக்கிற சகோதர கட்டு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இருக்கிற பிணைப்பு அப்படின்னா, யூதா கோத்திரம் யாரு, லேவி கோத்திரம் யாரு அப்படிங்கிறத தெரியாமல் இருக்குது. அந்த அடையாளம் தெரியும்படியாக இவர்களுக்கு உண்டான இருக்கிற சகோதர கட்டை அப்படின்னா சகோதரத்தை அல்லது அவனுடைய நட்பை ஆண்டவர் முறிக்கிறார். இப்போ என்ன, யூதாவும் லேவியும் நண்பர்களாக இருக்காங்க. இந்த கோளை முறிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அப்படின்னா ஊழியம் வந்து இன்றைக்கி ரெண்டு வகையான ஆட்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்று வந்து லேவியின் முறைப்படி இருக்கிற ஊழியம், இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி இருக்கிற ஊழியம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்திலே வந்தார். அப்போ யூதா கோத்திரத்தினுடைய முறையை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த ஜனங்களில் இன்றைக்கும் அதே மாதிரி ஜனங்கள் இன்றைக்கி இருந்துட்டு ஊழியம் செய்கிறாங்க. அப்படியாக ஊழியம் வந்து ரெண்டு வகையான கோத்திரத்தினுடைய ஆட்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு வகையான கோத்திரங்களும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். யூதா கோத்திரம் என்ன பண்ணுதுன்னா, யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல, இயேசு கிறிஸ்து வசனத்தை பேசினது போல, ஆவியும் உண்மையுமான வார்த்தைகளை, நீதியும் செம்மையுமான வார்த்தைகளை கண்டித்து உணர்த்தி அங்கு தேவனுடைய காரியத்தை வைத்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். லேவி கோத்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, லேவி கோத்திரம் வெளிப்படையாக இருக்கிற தோற்றத்திற்கு பார்வைக்காக ஊழியக்காரங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும், சபைனா இப்படி தான் இருக்கணும், ஊழியனா இப்படி தான் இருக்கணும், பிரசங்கனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை ஜனங்களாகவே உருவாக்கி கொண்டு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொன்னார்னா, பரிசேயருடைய புளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்கள் அப்படின்னா, பரிசேயருடைய புளித்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்கள். அப்போ அவர்கள்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து அப்படி வந்து வெளிப்படையான ஊழியம்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதில் ஜனங்க மணந்திருப்புறாங்களான்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு, பார்வைக்காக ஊழியம் செய்கிறவர்கள். இப்படியாக ரெண்டு வகையான ஆட்கள் இன்றைக்கும் அல்லது 2000 வருஷமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னு உண்மையாயும் நேர்மையாயும் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதே மாதிரி மாயமாளமாகவும் வெளிப்படையாக தோற்றத்துடனும் ஆதாயத்துக்காகவும் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரே களத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவர்களை பிரித்து எடுக்கணும். அப்போ பிரித்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணுறார். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற அன்பை முறிச்சிட்டா போதும், அப்புறம் இவங்களுடைய ஊழியம் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அப்போ அனுக்கிரகம் என்னப்பட்ட கோளை முறித்த ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாம் வகை ஊழியத்தை பற்றி புரியும். இப்போ அனுகிரகம் என்னப்பட்ட கோளை ஆண்டவர் முறித்தார். முறிக்கும்போது கர்த்தருக்காக காத்திருந்தவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன அப்படிங்கிற மாதிரி, அந்த தேவனுடைய காரியம்தான் அப்படின்னு சொல்லி அறிந்து உணர்ந்து கொண்டு ஒரு பகுதி மக்களாய் பிரிந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த இரண்டாம் கோளை முறிக்கும்போது அவர்கள் இதுவும் கர்த்தருடைய செயல் என்று அறிந்து கொள்வார்கள். சகரியா 1:20-21.
பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்து ஜாதிகளுடைய கொம்புகளை விட தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார்.
போதும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் 4 இடங்களில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ யூதா ஜனங்களை சிதறடிக்கிறதுக்கு யார் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாதிகள். புறஜாதிகள் என்றைக்கு வந்து தேவனுடைய காரியங்களை கலந்து செய்கிறார்களோ அன்றைக்கு யூதனுடைய அடையாளம் அழிக்கப்படுகிறது. அப்படின்னா யூதனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை அழிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாதிகள். இந்த ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய காரியத்தையும் பின்பற்றுவாங்க, ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றும் போது 3வது ஆளுகிட்ட எது உண்மையானது, எது சுத்தமானது, எது நேர்மையானது, எது நித்தியமானதுன்னு சொல்லி தெரியாது. இப்படி எல்லா விதமான காரியங்களையும் கலந்து செய்கிறவர்கள் ஜாதிகள். இந்த ஜாதிகள் வரும்போது உண்மையான யூதனுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ இந்த ஜாதிகளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரில் ஆண்டவர் நியாயத்திருக்கிறார். 2 17:18-19. 2 17:18-19.
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள்.
போதும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அல்லது யூதா கோத்திரத்துக்கும், அப்படின்னா மொத்தம் 12 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்கள், அதில் 10 கோத்திரம் பார்த்தீங்கன்னா எப்ராஹிம்னு சொல்லி தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, அல்லது சமரியான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. மாக்கி 2 கோத்திரம் இருக்குது. அந்த 2 கோத்திரம் வந்து யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம்னு சொல்லி 2 தனியாக இருக்குது. அப்போ இந்த 2 தனியாக இருக்கிற இடங்களில் இந்த 10 கோத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், வேறொரு ராஜா கிட்ட அடிமைகளாக ஒப்பு கொடுத்துட்டார். இந்த யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் 2 கோத்திரத்தையும் வேறொரு இன்னொரு ராஜா கிட்ட அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா சமரியா ராஜா கிட்ட வந்து 10 கோத்திரத்தை ஒப்பு கொடுத்துட்டார், அவங்க அடிமைக்குள்ள இவங்க போட்டுன்ட்டு. அதேமாதிரி யூதா ஜனங்களை பாபிலோன் ராஜா கிட்ட அடிமைகளாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர் வந்து 2 கோத்திரத்தையும் 10 கோத்திரத்தையும் பிரிச்சிட்டார். இந்த பிரிக்கிற காரியம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாலமன் ராஜா வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் போய் தேவனுடைய கற்பனைகளை மீறும் பொழுது அங்கே வந்து அந்த ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தாவீதுக்கென்றும் தேவனுடைய ஆலயத்திற்கென்றும் ஒரு கோத்திரம் மீதியாக இருக்கும், மற்ற கோத்திரங்களை நான் பிரித்து எடுத்துருவேன் சொல்லிட்டு. அப்படி சொல்லப்பட்ட தீர்க்கு தரிசனத்தில் 10 கோத்திரம் தனியாக போயிடுச்சு, 2 கோத்திரம் தனியாக போயிடுச்சு. இப்படியாக இந்த தேவன் கொடுத்த பிரமாணங்களையும் சட்டங்களையும் வந்து யூதா கோத்திரம் மட்டும் பின்பற்றினார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அப்படின்னா எப்ராஹிம் 10 கோத்திர ஜனங்கள், கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகி போய் தங்களுடைய சுயமான காரியங்களை தெரிந்து கொண்டார்கள். 2 17:32-41 வாசிப்போம்.
அவர்கள் கர்த்தருக்கு பயந்து பயந்ததுமன்றி மேடைகளுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படி ஆகியும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோவின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பய பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பெற கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்த அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். நான் உங்களோட பண்ண உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடத்தீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.
ஆமென், சோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா, முதலாவது ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அப்புறம் விக்கிரகங்களை சேவித்து வருகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இப்போ வாசியதில் இருக்குது, ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளையும் விக்கிரகங்களையும் ஆராதித்து வருகிறார்கள். ரெண்டு விதமான காரியங்களையும் கலந்து செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஈனமானவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்ததுனால, ஈனமானவர்கள். அதுல 32 வசனத்துல இருக்கு,
அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்து
இல்ல 17:32 தங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு பாஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்களில் ஈனமானவர்கள். ஈனமானவர்கள்னா எந்த ஒரு பாசையில் எப்படி புரியுன்னு சொல்லி தெரில. ஈனமானவர்னா எதுக்கு ஆகாதவன், ஒதுக்கப்பட்டவன் இல்லை. எதுக்கு ஆகாதவன், அதான் ஈனமானவன், உதவாக்கற ஈனமானவர்கள்னா எதுக்கு உதவாதவன், வேலை கிடைக்கல, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் படிப்பு வரல, வீட்டுக்கு கடங்காதவன். நான் பைபிள் ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தேன், வீட்டுக்கு கடங்காதவன், வேலை இல்லாதவன், ஊரை விட்டு ஓடினவன், வீட்டுக்கு கடங்காதவன், இவனுக்கெல்லாம் தான் பைபிள் ஸ்கூலில் வர்றது படிக்கிறது. வந்து அவனும் கெட்டு கூட இருக்கிறவனையும் கெடுக்க வைப்பான். அப்படியாவது போய் மனம் திரும்பணும்னு பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஆனால் அங்கே வந்து மனம் திரும்புவானா? அங்கே வந்து எல்லாத்தையும் கெடுப்பான். அப்படி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தினவன் என்ன பிரசங்கம் பண்ணுவான்? இப்படித்தான் பண்ணுவான். தனக்கு ஆதாயம் வர்றதான் பாப்பான ஒழிய பிரசங்கத்தை எப்படி பண்ணுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் வயிற்றுக்காக ஊழியம் செய்து, பணத்துக்காக ஊழியம் செய்து, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சமாதானம் சந்தோஷம், இரக்கம் அன்புன்னு சொல்லிகிட்டே தான் அவன் போயிட்டுருப்பான். அதனால் ஜனங்களில் ஈனமானவன் ஊழியத்துக்கு வந்தானா, அவன் ஈனமானதை என்ன எதிர்பார்ப்பான்? பணத்தை தான் எதிர்பார்ப்பான். அப்படியாக இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இருந்து ஊழியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லது ஊழியத்தை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்றைக்கும் இப்படியே போயிட்டுருக்காது, இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தில் நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும், அல்லது உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் மாயமாளமான ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கப் போகிறார். மல்கியா 3:17-18. மல்கியா 3:17-18. போதும். அப்ப நீதிமான ஊழியம் செய்வான், துன்மார்க்கன் ஊழியம் செய்வான். நீதிமான் எப்படி ஊழியம் செய்வானா, நீதிமான் நல்ல கோதுமை மணியை வச்சு ஊழியம் செய்வான். துன்மார்க்கன் என்ன பண்ணுவான், துன்மார்க்கன் பதறான வார்த்தைகளை பேசி ஊழியம் செய்வான். நீதிமான் கோதுமை மணிக்கொப்பான உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசி நல்ல விளைச்சலை கொடுக்கும்படியாக நல்ல ஊழியத்தை செய்வான். துன்மார்க்கன் என்ன பண்ணுவான், பதரை விதைக்கிற மாதிரி பதறான வார்த்தைகளை, அப்படின்னா அர்த்தமில்லாத வார்த்தைகளை அளவில்லாமல் பேசி அவனும் ஊழியம் செய்வான். அப்படி நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் வெளிப்படுத்துவேன், ஆண்டவர் சொல்கிறார். அந்த காலம் வரப்போகுது, இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஓடுறது, இந்த சபையினுடைய உபதேசம் பிடிக்காமல் வேறு சபைக்கு ஓடுறது. அப்படி ஓடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அர்த்தமில்லாத வார்த்தைகளை அளவில்லாமல் பேசுறது. ஆத்மா ஆகாரம் தேடி வரும்போது அங்கே ஆத்மாக்களுக்கு உண்டான ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. அப்படியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆத்மாக்கள் போகுதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே அதுகளுக்கு வேணுங்கிற ஆகாரம் அங்கு கிடைப்பதில்லை. அதனால் நல்ல ஆத்மாக்கள் ஆகாரத்தை தேடி பல இடங்களுக்கு நடந்து திரிகிறார்கள். ஆமாம், இப்போ ஊழியம் செய்கிறவங்கள கட்டுப்படுத்தி ஆகணும். அப்போ ஊழியத்தை வந்து யார் கொடுத்துருக்காரோ அவர் தான் வந்து இந்த இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படியாக தேவன் யூதாவுக்கும் லேவிக்கும் இருக்கிற அந்த ஊழியத்தை தேவன் பிரித்து அடையாளம் காட்டப்போகிறார். அது நம்ம இருக்கிற நாட்களிலே அது நடக்க போகிறது. எஸ்தர் 3:8. எஸ்தர் 3:8. அதே தான் வசதி. போதும். ஒருவித ஜனங்கள் தேசத்திலே சிதறி இருக்கிறார்கள். அவருடைய பழக்கங்கள் அல்லது அவருடைய வழக்கங்கள் அல்லது அவர்களுடைய ஆசரிப்பு முறைகள் அல்லது அவருடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் முறைகள் வந்து மற்ற ஜனங்களோட வித்தியாசமாக இருக்குது. அது எந்த ஜனன்னு கேட்டிங்கன்னா, யூத ஜனங்கள். அப்போ யூத ஜனங்கள் தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளை மட்டும்தான் பின்பற்றுவாங்க. அவங்க புறஜாதிகளுடைய முறைமையிலே பின்பற்ற மாட்டார்கள். இன்றைக்கி எழுத்தின்படி இருக்கிற இஸ்ரேல் நாட்டிலும் கூட உண்மையான யூதனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை அவர்கள் வெறுத்து தள்ளுவார்கள். உண்மையான எழுத்தின்படி யூதனாக இருந்தால் அவன் தேவனுடைய பிரமாணங்களை மட்டும்தான் பின்பற்றுவார்கள். அதே மாதிரி ஆவிக்குரிய யூதர்களாக இருந்தால் அவர்கள் ஜாதிகளுடைய முறைமைகளை பின்பற்றாமல் தேவனுடைய முறைமைகளை மட்டும்தான் பின்பற்றுவார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவங்கிட்ட பார்த்தீங்கன்னா 99% கிறிஸ்தவங்கிட்ட ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் கலந்து இருக்குது. காரணம், எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்களோ அந்த ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவர்கள் மன சமாதானத்தை தேடி அல்லது அவர்கள் ஆத்மா ரட்சிப்பு வேணும்னு சொல்லி தேடி வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஆசரிப்பு முறைகளை விட்டாங்களான்னு கேட்டால் விடலை. நிறைய காரியத்தில் கலந்துருக்குது. அது எப்போ வெளியில் தெரியும்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம், சடங்கு, அப்புறம் சாவு, வீட்டில் நல்லது கெட்டது ஏதாவது நடக்கும்போது, நண்பர்கள் வரும்போது, வீடு கட்டுனா, வீட்டை காலி பண்ணுனா, புது வீட்டுக்கு போனா, ஆமாம். அப்படி வந்து நான் மற்றவன் விடாட்டி பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி புறஜாதியினுடைய ஆசரிப்பு முறைகள் கிறிஸ்தவங்கிட்ட 99% கலந்துருக்குது. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வேதத்தை படித்தாதானே தெரியும். கேட்டால் எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க, நாங்களும் இப்படி தான் செய்கிறோம். தீபாவளிக்கும் பட்டாசு வெடிப்பான், கிறிஸ்மஸுக்கும் வெடிப்பான், அது என்னன்னு தெரியாது. கேட்டால் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இப்படி மற்ற ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் உண்டான ஒரு அடையாளத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாமல் ஜாதிகளோடு ஜாதிகளாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கலந்து போய்விட்டார்கள். அல்லது உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். எண்ணாகமம் 23:9 எண்ணாகமம் 23:9 போதும். அப்போ பிழையம் தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். அப்ப எதப்ப யாரை குறிச்சு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யூத ஜனங்களை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதி என்ன பண்ணுது, ஜனங்களோடு அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். இன்றைக்கி எந்த கிறிஸ்தவனாவது ஜாதிகளோடு கலவாமல் தனியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துலேயும் கோயந்தா போட்டு அலைஞ்சிட்ருக்கிறான். ஆமாம், எல்லா காரியத்திலையும் கலந்துக்கிட்டு அவனோட பின்னி பிணைஞ்சிருக்காங்க. எல்லா சபைகளும் இது இருக்குது. இன்றைக்கு சபைகளில் வந்து ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது. கேட்டால் எல்லாரும் இன்றைக்கி அப்படி தான் விரும்புகிறாங்க, எல்லா சபையிலையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஆளுகளும் இன்றைக்கி ஜாதிகளுடைய ஆசிரியர் முறையில் கலந்து அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரன் பேசுகிறத பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவங்க பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ராகு காலத்தில் தான் ஜெபம் பண்ணுவாமா, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஊழியக்காரனுங்க. ஆடி அமாவாசைக்கு வெளியே போகக்கூடாது. இப்படியாக இன்றைக்கு நிறைய தேவையில்லாத காரியங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்குள்ளே பூந்துட்டு, ஏன்னா ஜனங்களில் ஈனமானவர்கள் ஆசாரி ஆகிடுச்சுன்னா எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் உள்ளே கொண்டு வந்து சபையில் விட்டுருவாங்க. அப்படி தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் ஆகும்படியாக புதிய புதிய காரியங்களை கலந்து ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்து ஊழியம் செய்யும்போது ஊழியம் நாசமாக போகிறது. அப்போ உண்மையான ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்தும் தேவனுடைய ஆசரிப்பு முறையிலிருந்து தான் ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது பார்த்தீங்கன்னா சமரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும்போது அந்த ஸ்திரீ கேட்குறா, எருசலேமில் தொழுது கொள்ளணுமா அல்லது சமரியாவில் இருக்கிற மலைகளிலே தொழுது கொள்ள வேண்டுமா? இப்போ சமரியா மலையில் ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்தது, எருசலேமில் சியோன் மலையில் ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்தது. இந்த ரெண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார், சாலமன் ராஜா தான் ரெண்டு தேவனுடைய ஆலயத்தையும் கட்டினான். ஒன்று வந்து தேவனுடைய வார்த்தையின்படி கட்டின ஆலயம், இன்னொன்று வந்து யாருடைய ஆலோசனையின்படி கட்டின ஆலயம். ஆமாம் ஆமாம், புறஜாதியுடைய பெண்களை கலந்ததுனால. ஆமாம், வெப்பாட்டிகள் அவங்க சொல்லி கட்டின ஆலயம். ரெண்டு சாலமன் கட்டின ஆலயம்தான், ஒன்று தேவனுடைய ஆலயம், இன்னொன்று அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பைபிளில் நல்லா போட்டிருக்குது. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாபமலை, சாபமலை தான் என்னமோ ஒரு பேர் இருக்கிறதுக்கு. அப்படியாக இன்றைக்கு பணம் இருக்கிறவனெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டிடுறான். உண்மையாக தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிற காரியங்களை வச்சு ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ எந்த ஆலயத்துக்கு போகிறது? ரெண்டு பேரும் இஸ்ரவேல் ஜனங்க தான். சமரியா கோத்திரத்தில் இருக்கிற 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல் ஜனங்க தான். யூதய கோத்திரத்தில் இருக்கிற 2 கோத்திரங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சமரியா, யூதயா, கலிலேயா 3 பகுதியில் ஊழியம் செய்கிறார். இந்த 3 ஊரையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்துக்காரங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரான எருசலேமில் இருக்கிற ஜனங்க யூதா ஜனங்கள், அந்த சமரியாவில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பத்து கோத்திரங்கள், எப்ராயிம் என்று சொல்லப்படுகிற பத்து கோத்திரங்கள். அந்த கலிலேயாவில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதா ஜனங்கள் தான். அவங்கெல்லாம் வந்து வெளியூருக்கு போயிட்டு சிறையிருப்பில் போயிட்டு திரும்பி வந்த ஜனங்கள். அப்போ இவங்க எல்லாத்துக்கும் பாஷை ஒன்று தான், ஆனால் கலாச்சாரம் வேறு. அதனால தான் அந்த சமரியாஸ்திரி கேட்குறா, நீ யூதனாக இருக்க எங்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு. காரணம், யூதர்களுக்கும் சமரியர்களுக்கும் கலாச்சாரத்தில் வேறுபாடு இருக்கிறது, ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு பாஷை ஒன்று தான். அப்போ கிறிஸ்தவ இன்றைக்கி இருக்கிறது எல்லாத்துக்கும் பாஷை ஒன்று தான், ஆனால் கலாச்சாரம் வேறு. லேவி ராகமம் 18:1-5 வாசிப்போம். லேவி ராகமம் 18:1-5. போதும். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர்றேன். எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எகிப்தியருடைய செயலின்படி நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் கானான் தேசத்துக்கு போகிறீங்க, அங்கே 7 விதமான ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதிகளுடைய முறைமைகளை பார்த்து அவர்களுடைய முறைமையின்படி செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த முறைமைகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அப்போ எகிப்தியர்னா எல்லாத்துக்கும் தெரியும், எகிப்தியனுடைய முறைமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆமாம், எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்கள்லேருந்து அல்லது புறஜாதியருடைய முறைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றாரு. இப்போ கானான் தேசத்தில் வந்து 7 விதமான ஜாதிகள் இருக்குது. இந்த 7 விதமான ஜாதிகள் என்னென்ன ஜாதிகள் ஏ கரெக்டு, அது பைபிளில் இருக்கிறது சரி, ஆனால் அதனுடைய பொருள் இந்த கானான் தேசம்னா எந்த தேசம் சொல்லுங்க பாப்போம். செழிப்பா இருக்கிற தேசம். அப்படியே ஒன்னா கண்டுபிடிச்சா வந்தா கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்கு, நம்ம ஊர்ல இருக்காது, இருக்கும் கானான் தேசம் இங்கதான் இருக்குது. பாலும் தேனு ஓடுதான்னு பார்த்தாதான் தெரியும். வாக்குத்த தேசம் கரெக்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் வாக்குத்தத்தை அடைஞ்சிருக்காங்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் வாக்குத்தத்தை அடைந்திருக்கார்களா? ஏன் சர்ச்சுக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன், எதுக்கு கிறிஸ்தவனானு சொல்லி தெரியாமல் ஏனாவது ஆனான்னு உட்காந்துட்டு இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இன்னைக்கு வாக்குத்த தேசம் கானான் தேசம்னா எந்த தேசம்? செழுமையான தேசம், பாலு தேன் ஓடுகிற தேசம். அப்புறம் தேசம், அதுக்கப்புறம் அதில் 7 விதமான ஜாதிகள் இருக்காங்க. அந்த முறையில் பின்பற்றக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்திய தேசம் கிறிஸ்தவர்கள் கரெக்ட். கானான் தேசம்னா கிறிஸ்தவ சமுதாயம். இதில் 7 ஜாதிகள்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற 7 பெரிய சபைகள். எல்லா ஜாதிகளுடைய கலப்பட ஆசாரிப்பு முறைகளை வச்சுருக்குது. எல்லா சபைகள்லேயும் ஜாதிகளுடைய கலப்பட ஆசாரிப்பு முறைகள் கலந்திருக்கிறது. பைபிளை யாருக்கு சுத்தமாக பேச தெரியாது. ஒரு வார்த்தை எடுப்பான், அதுக்கு உதாரணம் பைபிளை விட்டு வெளியில் போய் தான் பேச முடியும். அதனால் பைபிள் இருந்தே அதுக்கு உதாரணத்தை வச்சு அந்த வசனத்தினுடைய பொருளை வந்து விளக்க முடியாது. புறஜாதியுடைய ஆசரிப்பு முறைகள் கலந்துருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலானா, ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து வாசித்து அதுக்கு பொருளை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா பைபிளை விட்டு வெளியே தான் போவாங்க. அதெல்லாம் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்த தேசம். அப்போ 7 விதமான பொல்லாத ஜாதிகள் குடியிருக்கிற தேசம் காணான் தேசம். அமலேக்கர்னா யாரு, பெலிஸ்தர்னா யாரு, ஒன்று ரெண்டு ஜாதியில் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் போது கண்டுபிடிச்சலாம். ஏமாத்துறவங்க, கள்ளத்தராசு வச்சிருக்கிறவங்க அமலேக்கியர். பெலிஸ்தியர்னா பழம்பகை வைத்து பழி வாங்குகிறவர்கள், பழிக்கு பழி வாங்குகிறவர்கள். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவங்கள் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் வந்து இந்தியாவிலேயே எங்கே அதிகமாக பெருகி இருக்குது, தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில். சென்னைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். மெட்ராஸ், அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரங்கன்னா யாரு? அமலேக்கியர். அமலேக்கியர், அமலேக்கியர் நிறைய இருக்கிற ஊர் எது? சென்னை பட்டணம். அதனால காணான் தேசம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எங்க போனாலும் நல்லா பிரியாணி கிடைக்கும், எங்க போனாலும் நல்லா சாப்பாடு கிடைக்கும். பைபிள் எடுத்துட்டு போயிட்டா போதும், ஆமா, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையும் போட்டா போதும், எங்கே ஒரு பக்கமான ஆண்டவர் போசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெட்ராஸ்ல நிறைய பேர் அலையிறாங்க. பாவம், இந்தியாவில் எங்கே வந்து மீட்டிங் வைக்க முடியாது. இந்தியாவில் ஒரு வெள்ளக்காரன் வந்து எங்கேயாவது மீட்டிங் வைக்கணும்னா அவன் நேரம் மெட்ராஸுக்கு தான் வந்தாகணும், வேறு எந்த ஊர்லேயும் பப்ளிக் மீட்டிங் வைக்க முடியாது. ஆமாம், இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சென்னை பட்டணத்தை வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு கவலையே இல்லை. அப்படியாக இன்றைக்கு கானான் தேசம் அப்படிங்கிற தேசம், கிறிஸ்தவ சமுதாயம் ஏழு பொல்லாத ஜாதிகளினால் நிறைந்திருக்கிறது. அந்த ஜாதிகளுடைய ஆசிரிய முறையில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒருவன் கிறிஸ்தவன் ஆகும்போது அவன் என்ன பண்ணணும்? ஆமாம், புது சிருஷ்டியாக இருக்குன்னு அவன் விக்கிரக வழிபாடுகளை விட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவனாக இருந்தால் அவன் வந்து சபைக்கு போகும்பொழுது சபையினுடைய ஆசரிப்பு முறைகளை பார்த்து அதை பின்பற்றக்கூடாது. அப்போ வேதத்தை வாசித்து சிந்தித்து தேவன் என்ன ஆசரிப்பு முறைகளை எழுதி கொடுத்துருக்கிறாருங்கிறத பார்த்து தான், அதன்படி தான் நடக்கணும். இன்றைக்கி அதை விட்டு போட்டு இன்றைக்கி சபைக்கு சபை மாறி தான் போகிறாங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தைக்கு வர முடியல. அப்போ வசனம் சொல்லுது, ஏழு சபையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் தான் சியோனுக்கும் எருசலேமுக்கும் வருவார்கள். ஏழு சபைக்குள்ள போய் இருந்துக்கிட்டானா அதிலே மாட்டிக்குவான். அதனால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் இந்த ஏழு சபையினுடைய அடையாளத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனுடைய அடையாளம் வேத வசனத்தில் இருக்கிறது, அவனுடைய அடையாளம் தேவனுடைய ஆசரிப்பு முறையில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பேசுகிற பேச்சிலே அவனுடைய அடையாளம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே பேதுரு வந்து கேட்குறாங்க, உன்னுடைய பேச்சும் அவருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய பேச்சு நம்மளை வெளிப்படுத்தணும். இப்போ சாதாரண கிறிஸ்தவங்களுக்கும் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் உண்டான பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நம்ம வந்து நம்முடைய பேச்சிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்போ சாட்சி சொல்லும்போது, வசனம் சொல்லும்போதெல்லாம் பார்க்கும்போது எல்லா சபையிலையும் நடக்கிற மாதிரி இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்முடைய பேச்சு நம்மளை வெளிப்படுத்துதா? இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறது குறைவு, சிந்திக்கிறது குறைவு, தியானிக்கிறது குறைவு. அதனால தான் நம்ம வந்து என்ன பேசுகிறோம், என்ன நம்ம செய்கிறோம், இதனால் மக்களுக்கு என்ன பயனடையும், நம்மளை பற்றி மற்றவங்க எப்படி இடம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலை. அப்போ நம்முடைய பேச்சு நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஞானமாக பேசும்போது, ஞானமாக சாட்சி சொல்லும்போது, ஞானமாக வேத வசனங்களை சொல்லும்போது நம்முடைய அறிவு அங்கே கணக்கிடப்படுகிறது. அதனால் யூதாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருக்கிற சகோதர கட்டை ஆண்டவர் இங்கு முறிக்கிறார் அப்படின்னா, ரெண்டு கோளும் முறிக்கிற சமுதாயத்தில் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ அனுகிரகம் எண்ணப்பட்ட கோளை, கிருபையின் காலத்தினுடைய ஊழியத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போ அதே சமயம் இன்னைக்கு சபையில் யார் ஊழியம் செய்வது, உண்மையான ஊழியம் யாருடையது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு யூதாவினுடைய ஊழியத்தையும் லேவியருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். அப்போ இன்றைக்கி ரெண்டு வகையான ஜனங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது உண்மையான ஊழியக்காரன் யார், புளிச்ச மாவில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறது யார், அல்லது பணத்துக்காக ஊழியம் செய்கிறது யார், அல்லது தேவனுக்காக ஊழியம் செய்கிறது யார் அப்படிங்கிற அடையாளம் இன்றைக்கு ஜனங்களுக்கு தெரிய போகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் படித்து 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 ஜனங்களும் கொஞ்சம் அறிவாளியாக இருக்காங்க. அப்போ இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஜனங்கள் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஊழியக்காரன் நம்ம மட்டும்தான் ஒன்று ரெண்டு படித்து அதை சொன்னால் ஜனங்கள் கேட்டுக்குவாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானம் வளர்ந்து வரும்போது எல்லோரும் வேத அறிவோடு இருக்காங்க, எல்லோரும் ஞானமுள்ளவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஊழியக்காரன் பழைய பிரசங்கத்தையே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியாக ஜனங்கள் அறிவுள்ளவர்களாக மாறும் பொழுது இந்த ரெண்டு வகையான ஊழியத்தினுடைய வித்தியாசத்தை கண்டுபிடித்து கொள்வார்கள். ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உண்டான வித்தியாசத்தை, ஊழியத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 11:12-13. எசேக்கியேல் 11:12-13.
என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றி இருக்கிற சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேல் நீதியானவர்களை சர்வசங்காரம் செய்கிறோம் என்று முறையிட்டேன்.
ஆ போதும். அப்ப தேவருடைய ஆலயத்துக்குள்ள ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான். எசேக்கியேல் வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அங்க பலிபீடத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த பெனாயா பெலத்தியா செத்தான். அப்போ இது நம்ம இசைக்கல் 11:1 பார்க்கும்போது இவங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் தூப கலசத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க தேவனுடைய ஆராதனை செய்வதற்காக. அந்த சமயத்தில் தேவனுடைய சபைக்குள்ள யாராவது ஆசரிப்பு முறைகளை கொண்டு வந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாதியுடைய முறைகளை கொண்டு வரக்கூடாது, தேவனுடைய முறைமைகளை மட்டும்தான் பின்பற்றணும். அப்படி யாராவது ஜாதிகளுடைய முறைமைகளை தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வந்தால் உடனே மரணம் அடைவார்கள் அப்படின்னா, இங்கே வந்து பெலத்தியா செத்தான்னு எழுதியிருக்குது அப்படின்னா எழுத்தின்படி மரணம் ஆகாது. அதுக்கு பதில் என்ன நடக்கும், ஆவியில் மரணம் நடக்கும். அப்படின்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் மரணம் எப்படி நடக்கும், அன்னைக்கு இப்போ சரீரத்தில் மரணம் நடந்திருக்குது, ஆனால் இன்னைக்கு சரீரத்தில் மரணம் நடக்காது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மரணம் நடக்கும். என்ன இதில் மரணம் நடக்கும், ஆமாம், ஆத்மாவில், குறிப்பாக அவர்கள் பெற்ற ரட்சிப்பு மரணம் அடையும். ஒரு மனுஷன் பெற்ற ரட்சிப்பு எப்பொழுது மரணம் அடையுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை யாராவது கொண்டு வந்தால் அவருடைய ரட்சிப்பு உடனே மரணம் அடையும். என்கிட்ட இப்போ ஹீப்ரூ பைபிள் இருக்குது, அதில் போட்டு பார்த்ததுக்கு பெலத்தியான்னு சொன்னால் தேவனுடைய ரட்சிப்புன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஹீப்ரூ பைபிளில் நல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பெலத்தியான்னு சொன்னால் தேவனுடைய ரட்சிப்பு, பெனாயாவின் குமாரனாய, பெனாயான்னு சொன்னால் தேவன் கட்டி எழுப்புனார் அப்படின்னா, தேவன் கட்டி எழுப்புன தேவனுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அப்படியாக ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை யாராவது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தால் முதலாவது அவருடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அதனால் இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ள தேவனுடைய ஆசரிப்பு முறைகள் இல்லாமல் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறை கொண்டு வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரருடைய ரட்சிப்பும் மரணம் அடைகிறது, அதை பின்பற்றுகிற கிறிஸ்தவருடைய ரட்சிப்பும் மரணம் அடைகிறது. சங்கீதம்
78:9-11. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைகொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடவாமலும் நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்.
ஆ போதும். இங்க ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டி ஓடினார்கள். எப்ராஹிம் என்ன பண்ணுவான்னா நல்லா மேக்கப் பண்ணிக்குவான், வேலும் வில்லு எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஊழியக்காரன் மாதிரி எல்லா வேஷமும் போட்டிருப்பான். ஆனால் ஊழியம் சொல்லி நேருக்கு நேர் ஊழியம் சந்திக்கிறேன்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணுவான், புறமுதுகு காட்டு ஓடுவான். அப்போ ஊழியத்தில் நேருக்கு நேராக ஊழியம் செய்கிறது யார், புறமுதுகு காட்டாமல் ஊழியம் செய்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் தான் யுத்தத்துக்கு முன்னால் போகணும். ஆனால் எப்ராஹிம் புத்திரர் என்ன பண்ணுவான், எல்லாம் மேக்கப் பண்ணியிருப்பான், எல்லாம் பெல்ட்டு எல்லாம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பான். யுத்தம் ஆரம்பிச்சாச்சுன்னா புறமுதுகு கட்டி ஓடுவான். அப்படின்னா உண்மையான யுத்தம் அப்படின்னா அன்னைக்கு யுத்தத்துக்கு புறமுதுகு காட்டி ஓடணும். அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது சிந்திக்கணும், பேசணும், ஏதாவது தியானிக்கணும், ஏதாவது பேசணும்னு சொன்னால் எப்ராஹிமாக இருந்தால் புத புறமுது காட்டி ஓடிடுவான். அப்படின்னா அவனால் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வர முடியாது. ஆனால் இதே வந்து யூதா கோத்திரக்காரங்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை நல்லா சிந்தித்து தியானித்து நல்ல திறமையாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசும் பொழுது அல்லது பகிர்ந்து கொள்ளும் பொழுது நல்லா நிதானமாய் ஞானமாய் பேசி தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் பேச முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாது, அவன் தான் புறமுதுகு காட்டி ஓடுறவன். அப்போ கேட்குற கேள்விக்கு நிறுத்தி நிதானமாக பதில் சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், யுத்தத்தில் நேருக்கு நேர் மோதி அல்லது நேருக்கு நேர் கேள்விக்கு பதிலை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அதனால் இன்றைக்கி எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எப்ராஹிமை போல் யுத்த நாளிலே புறமுதுகுட்டு காட்டி ஓடுகிறவர்களாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. சங்கீதம் 78:67-68.
அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார்.
ஆ போதும். அப்போ யூதா கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுக்கிறார், எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் புறக்கணித்து விட்டார். காரணம், யுத்தத்தில் புறமுது காட்டி ஓடனா அவனை எதுக்கு ஆக மாட்டான். ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கர யுத்தம் வேற மாதிரி தெரியவான், யுத்தம்னு வந்தாச்சுன்னா அவன் ஓட்டம் பிடிச்சிருவான். வேதத்தில் எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி படித்தவ மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாச்சுன்னா, ஐயோ அது முத்திரை போட்டிருக்குதுங்க, அது இப்படிங்க, அது அப்படிங்க, அது ரகசியம், யாருக்கும் தெரியாதுன்ட்டு உடனே புறமுது காட்டி ஓடுவான். ஆனால் தாவீது மாதிரி ஒன்றுமே தெரியாதம்மா, ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு வசனம் தான் தெரிஞ்ச மாதிரி இருப்பான். ஆனாலும் கேட்கும்போது கோலியாத்தை போட்டிருக்கிற ஆட்களை ஒன்று ரெண்டு வார்த்தையினால் ஜெயிச்சிருவான். அதான் யுத்தத்தில் புறமுது காட்டி ஓடுறது. அப்போ இன்றைக்கி தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை தேவனுடைய காரியங்களை தெளிவாய் பேசி ஒன்று ரெண்டு வார்த்தைகளினால ஞானமாய் பேசி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்களா, அல்லது எல்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பரிசுத்தமாக இருந்து வெளிப்படையாக இதெல்லாம் இருந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊர் கதை உப்பு இல்லாமல் மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. என்ன பண்ணாலும் வராது. ஆமாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஞானமாக பேசணும்னா இருதயத்தில் இவ்வளோ வேலை நடக்கணும். இருதயத்தில் மிக்சி ஓடுற மாதிரி ஓடி எல்லாம் அரைச்சி எல்லாம் பாலிஷ் பண்ணி வச்சு எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சரியாக பேசணுங்கிற காரியத்தை இருதயத்தில் தீர்மானிக்கிறோம். அப்போ இருதயத்துக்கு அவ்வளோ வேலை கொடுத்தாதான் அந்த யுத்தம் வரும்போது யுத்தத்தில் நம்முடைய எதிரிகளை எதிர்த்து நிற்க முடியும். அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேசும் பொழுது ஞானமில்லாதவர்களாய் பேச முடியும். நீ புறமுது காட்டி ஓடனான்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பற்றி ஒரு மனுஷன் கேள்வி கேட்கும்போது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பயந்து ஓடனானா அவன் பயந்தாங்காடி, அவன் தான் முதுகு காட்டி ஓடுறாங்க. சோத்திரம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஊழியக்காரங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களையும் பரிசோதிக்க வேண்டும். அப்போ பலவிதமான சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் எது ஞானமுள்ள வார்த்தை, எது போலியான வார்த்தை, எது மாயமாளமான வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியாக தேவன் யூதா கோத்திரத்திற்கும் லேவி கோத்திரத்துக்கும் இருக்கிற உடன்படிக்கையை தேவன் முறிக்கப் போகிறார். இப்போ அதனுடைய வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஏசாயா 8:14-18
பிடிபடுவார்கள், சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்க கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்.
போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்திற்கு தடுங்களின் கல்லும் இடதின் கண்மலையுமாய் இருக்கிறார். அப்போ மொத்தம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரத்துக்கு மட்டும் வந்து இடதின் கல்லாக இருக்கிறார். அந்த 2 கோத்திரம் எது? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மொத்தம் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும், 2 கோத்திரத்துக்கு மட்டும் இடதின் கல்லாக இருக்கிறார். ஒன்று, இன்னொன்று லேவி. ஊழியத்தை யார் பண்ணுறது? ஊழியத்தை யார் பண்ணுறது? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது லேவி என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆசரிப்பு கூடார வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன போட்டி வருது? இவர் வந்து யூதனாக இருக்க இவர் எப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. அப்படி வரும்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு இருக்கிற லேவியர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஆலோசனை பண்ணி வேறொரு கோத்திரத்துக்காரன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறான், அதனால நாம் அவனை கண்டிப்பாக கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறந்தார்கள். அது கரெக்டாக அதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போந்தோன்னா அங்கே போட்டி வந்துருச்சு. அப்போது இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செய்யும்போதெல்லாம் கரெக்டாக எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது, ஆலயத்துக்குள்ளே போய் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு லேவிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. லேவிக்கு பிரமாணம் கொடுக்கும்போது அந்நியன் ஒருவன் லேவியனுடைய ஊழியத்தை செய்ய வந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை வச்சு கொலை செஞ்சிட்டாங்க. அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருது. அதுவும் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. அதுவும் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. அப்போது இஸ்ரவேலில் 2 கோத்திரங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இடஞ்சலின் கல்லும் இடதலின் கண்மலையுமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்குள்ள கிறிஸ்தவங்களுக்குள்ள 2 கோத்திரத்துக்கு பிரச்சனை. அது எந்த 2 கோத்திரம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லேவி கோத்திரம், இன்னொன்று யூதா கோத்திரம். இப்போ லேவி கோத்திரம்னா இன்றைக்கி லேவியினுடைய முறைப்படி வந்திருக்கிற ஊழியர்கள். யூதா முறைப்படினா ஆவிக்குரிய நிலைமையில் தேவ இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தையை பேசி ஞானார்த்தமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை ஆக போகுது. வருகிற நாட்களில் நீங்கள் அதை கேள்விப்படுவீங்க. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் நிக்கிரகம் எண்ணப்பட்ட என்னுடைய இரண்டாம் கோலை எடுத்து நான் முறிக்கிறேன் அப்படின்னா யூதா கோத்திரத்தையும் லேவி கோத்திரத்தையும் தனியாக அடையாளப்படுத்தி ஆகணும், ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சாகணும். ஏன்னா இந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் இருக்கிற ஊழியம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உபத்திரவ கால ஊழியம் லேவியர்களுக்கு அல்ல, உபத்திரவ கால ஊழியம் யூதர்களுக்கு மட்டும்தான். லேவியர்களாக இருந்தால் அவர்கள் கூட ஒத்தாசைக்கு இருந்துக்கலாம், ஆனால் ஊழியத்தில் நேர் முன்பந்தியில் நின்று பேசக்கூடிய அதிகாரம் வந்து யூதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ லேவியர்கள் இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம் லேவியருடைய ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போக போகிறது. ஒன்றா இதுக்கு மாறு, இல்லாட்டினா உனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் உபத்திரவ கால ஊழியம் செய்யணும்னு விரும்புகிற எல்லாரும் ஆவிக்குரிய லேவியர்களாக மாற வேண்டும், அல்லது ஆவிக்குரிய யூதனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினாதான் ஊழியத்தில் முன்பந்தியிலிருந்து பேச முடியும். அப்படி இல்லைன்னா அப்படியே ஓரம் கட்டி ஓரம் உக்காந்துக்க வேண்டியது தான். ஜனங்களில் ஈனமானவங்க ஊழியத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த ஊழியம் அப்படியே தானாக மறைஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, லேவியோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போட்டேன், அதனோடு அவர்களும் தள்ளுபடி ஆவார்கள். அதற்கப்புறம் எல்லா ஜனத்துக்கு முன்பாக அவர்களை அற்பரும் நீசரமாக மாற்றுவேன். நம்ம மல்கியால் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருக்கு பயந்திருந்து தேவனுடைய ஆலோசனைகளை நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது மட்டும்தான் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். அதை விட்டு போட்டு பேருக்குன்னு சொல்லிட்டு ஊழியத்தில் இருந்துக்கிட்டு நானும் ஊழியம் செய்வேன்னு சொல்லி உட்காந்துருந்துட்டு ஊழியம் செஞ்சால் அங்கே தேவனுடைய வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் தேவன் அவர்களை தள்ளிவிடுகிறார். ஆகவே கடைசி நாட்களிலே அல்லது உபத்திரவ கால ஊழியம் யூதா கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு வரைக்கும் இருந்த லேவி கோத்திரத்தினுடைய ஊழியம் முடிவுக்கு வருகிறது. ஏசாயா 8:19-20 இல்லை ஏசாயா 8:19-20 போதும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்போ வேதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஆசரிப்பு முறைகள், அதான் வேதம், வேத வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். வேதம் அப்படின்னு சொன்னால் மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த ஆசரிப்பு முறைகள். சாட்சியின் ஆகமம் அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்பா? இயேசு கிறிஸ்து பேசி நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்கள், அதான் சாட்சியின் ஆகமம். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு முறைகளையும் இயேசு கிறிஸ்து பேசி நிறைவேற்றின காரியங்களையும் கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களையும் சிந்தித்து தியானிக்கும் போது அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் உதிக்கிறது. அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் கவனிக்கலைன்னா அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. விடிய காலத்து வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்னவாக இருக்கும், ஆவிக்குரிய அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். விடிய காலத்து வெளிச்சம் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அது இல்லை பாப்பையே, அதுவும் இல்லை. விடிய காலத்து வெளிச்சம்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை, அது கரெக்டு, வரப்போகிற சம்பவம் தான். விடிய காலத்து வெளிச்சம்னா அதனுடைய பொருள் வேதத்தில் ஞானார்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இவைகளின்படி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்படின்னா என்ன, விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்னா அவனுக்கு இருள் தான் இருக்குது. அப்போ இருள்னா ஒரு அர்த்தம் இருக்குது, விடிய காலத்து வெளிச்சம்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை தப்பு, இருள்னா அறியாமை, இருள்னா அறியாமை. விடிய காலத்து வெளிச்சம் அது இல்லை. விடிய காலத்து வெளிச்சம். அதுவும் இல்லை, விடிய காலத்து வெளிச்சம்னா அது இல்லை. விடிய காலத்து வெளிச்சம் சொன்னா பெரிய மாதிரி இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. அதான் விடிய காலத்து சோத்திரம். விடிய காலத்து வெளிச்சம்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற ஆலோசனைகள், புதிய புதிய ஆலோசனைகள். அப்படின்னா அப்டேட் பண்ணுறது, பைபிளை அப்டேட் பண்ணுறது. பைபிளை இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். பைபிளை இன்னைக்கு இருக்கிற தேதி அளவுக்கு, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் என்ன வேதத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்களை வாசித்து சிந்திக்கும் போது அதைய இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கேற்றபடி நடைமுறைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவது அல்லது நம்முடைய இருதயத்தில் உதிப்பது. அப்போ விடிய காலத்தை வெளிச்சோம்னா இன்னைக்கு வரைக்கும் அறியாமல் இருந்த காரியம் திடீர்னு நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுறது. அதுதான் விடிய காலத்தை வெளிச்சம். விடிய காலத்து வெளிச்சம் எப்படி வருன்னு கேட்டிங்கன்னா, இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம். இயேசு கிறிஸ்து இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தார். இப்போ இருள்னா அறியாமை. இதுவரைக்கும் அறியாமையில் இருந்த நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு அதனுடைய அறிவு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. அப்படின்னா அன்றன்றைக்கு தேவையான தேவனுடைய ஆலோசனைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ வேதத்தை பற்றி உண்டான காரியங்களை இன்னைக்கு இருக்கிற காரியங்களை தெளிவாக புரியணும்னா வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கு இருக்கிற புதிய தேவனுடைய வழிபாடுகள் தரிசனங்கள் நம்மளுக்கு புரியும் அல்லது நம்ம தெளிவாக எடுத்து பேச முடியும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு இருள் தான். அப்போ ஜனங்களிலே ஈனமானவர்கள் ஆசாரியர்களாக வரும்போது அவர்களுக்கு என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். அப்போ ஜனங்களிலே ஈனமானவர்களுக்கும் உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் வெளிப்பட போகிறது. அது நம்ம இருக்கிற நாட்களிலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இனி எல்லாருக்கும் வெளிப்பட்டு ஊழியத்தில் பிரிவினை உண்டாக போகிறது. லேவி கோத்திரம் ஒரு பக்கம் இருந்து ஊழியம் செய்வாங்க, யூதா கோத்திரம் இருந்து ஒரு பக்கம் ஊழியம் செய்வாங்க. இந்த ரெண்டு ஊழியக்காரங்களுக்கு போட்டி நடக்கும். போட்டி நடந்து அந்த போட்டியில் சாகிறவங்க தான் ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க. அதனால் கிறிஸ்தவங்களுக்கு எதிர்ப்பு வந்து வெளியிலிருந்து வராது. கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே தான் போட்டி வரப்போகுது. கிறிஸ்தவங்களுக்கு வந்து விரோதிகள் வெளியிலிருந்து வர்றதில்ல, கிறிஸ்தவங்களுக்குள்ளே வந்து உள்ளேயே தான் வரப்போகுது. கொளுத்து மாம்சத்தை தின்று ஒன்றை ஒன்றை பட்சிக்க கடவுது. ஒன்றை ஒன்று பட்சிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திரமும் லேவி கோத்திரமும் ஒன்றா ஒன்றா பட்சிக்க போகுது. ரட்சிப்பு யூதர்கள் மூலம் வருதுன்னு ஒருத்தன் சொல்லுவான், இல்லைன்னா ரட்சிப்பு லேவியர்கள் மூலம் தான் வருதுன்னு சொல்லுவான். இப்படி வந்து போட்டியாகி சண்டையாகி பெரிய பிரச்சனையாக போகுது. அப்போ இன்றைக்கி நிக்கிரகம் என்னப்பட்ட கோளை ஆண்டவர் முறிச்சிட்டார். அடுத்த வாரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு மதியின மெய்ப்பன். அப்படின்னா அனுகிரகம் என்னப்பட்ட கோளை முறிக்கும்போது அதை புரிஞ்சு கொண்ட ஆடுகள், நிக்கிரகம் எண்ணப்பட்ட ஊழியத்தை முறிக்கும் பொழுது அதையும் புரிஞ்சு கொண்ட ஆடுகளுக்கு ஆண்டு ஒரு புதிய மெய்ப்பனை உருவாக்குறார். அந்த மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பன்னா பைத்தியக்கார மெய்ப்பன். ஆமாம், பைத்தியக்கார மெய்ப்பன் யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஊழியக்காரன் தான் அந்த பைத்தியக்கார மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் தான் உபத்திரவ காலத்தில் எல்லா ஆடுகளையும் மெய்ப்பான். ஆகவே நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் முடிந்துவிட்டது, உபத்திரவு காலம் தொடங்க போகிறது. அந்த உபத்திரவு காலத்தில் ஊழியத்தை ரெண்டாக பிரிக்க போகிறாரு. எந்த வகையான ஊழியத்தில் நாம் சேர்ந்துருக்கங்கிறத நாமளே நிதானித்து கண்டுபிடிச்சு அந்த ஊழியத்தில் நினைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.